إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون கண்ணியத்திற்குரிய அறிஞர் மக்களே, மதிப்பிற்குரிய சமுதாய முக்கியஸ்தர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் வரவேற்றவனாகவும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே மகிழ்ச்சியான நர்பாக்கியம் நிறைந்த நல்ல வாழ்க்கையை வேண்டியவனாக, மறுமையின் வெற்றியை வேண்டியவனாக, அல்லாஹுவிற்கு அடிபணிந்து வாழ்ந்து அல்லாஹுவை வணங்கி அவனுடைய திருப்தியை பெற்று அல்லாஹுவின் அன்பை பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்கின்ற நன்மக்களாக ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையை, துஆவை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். ஆமீன். கணேசருக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அடியார்களை நேசிக்கும் போது அந்த அடியார்களுக்கு அவர்களது செவிகளில் நல்ல விஷயங்கள் படும்படி செய்கிறான். அவர்களை மார்க்கத்தின் பக்கம் திருப்பும்படியான நல்ல விஷயங்களை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவியேற்க செய்கின்றான். ஆகவேதான் இங்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வைத்திருப்பது போன்று என்ன பேரு, கல்வி பூங்காவா சொர்க்க பூங்காவா? சுவன பூங்கா. மாஷா அல்லாஹ், இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போதே மனதிற்கு சந்தோஷமாக இருக்கு. அன்பிற்குரியவர்களே, குறிப்பாக இப்போது நான் பேசப் போகின்ற இந்த ஒரு விஷயம் முதலில் எனக்காகவும், பிறகு இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுக்காகவும், பிறகு இந்த உரையை கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி அருள வேண்டும் என்று. நறுமணம் கமழும் திருமண வாழ்க்கை என்பதாக தலைப்பு. என்ன சொல்ல போறாரு அதற்கு? ஏதாவது டிப்ஸ் கொடுக்க போறாரா? எதுக்கு டிப்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்லாம் பல பேர் யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இன்னைக்கு என் மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், நல்ல வெளுத்து வாங்கணும் அஜரத், என் மனைவிக்கு நல்லா சொல்லணும். ஆனா அவர் முன்னாடி சந்திக்க முடியல, சந்திரிச்சா ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருப்பேன். நம்ம உஸ்தாதுக்கு சில பேர் எடுத்து கொடுத்த மாதிரி, அந்த மாதிரி கூட சில பேர் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை, நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு கலப்படமான வாழ்க்கை, சரியா? நீங்கள் கலப்படம் என்றால் உடனே டூப்ளிகேட் மசாலா கடையில் வச்சிருக்கிற கலப்படம் நினைத்துக் கொள்ளாதீங்க. கலப்படம் என்றால் இங்கே வணக்க வழிபாடுகள் இருக்கும், மனித சுய தேவைகள் இருக்கும், மனிதனின் சுய விருப்பங்கள் இருக்கும், மனிதனின் இச்சைகள் இருக்கும், மனிதனின் வியாபாரம், தொழில் துறை, கொடுக்கல் வாங்கல், உறவுகள், இப்படி எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த துன்யா வாழ்க்கை. கலப்படம் இல்லாத வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. அங்கே நமக்கு வியாபாரம் இருக்காது, தொழில் துறை இருக்காது, திருமணம் இருக்காது. திருமணம் இருக்கும், இங்கே நடக்கின்ற திருமணம் இருக்காது, அங்கே திருமணம் அல்லாஹ் முடித்து வைப்பான், எனவே பிரச்சனையே இருக்காது. இங்கே திருமணம் நாம் முடித்தால் பிரச்சனை, சரியா இல்லையா? எப்படி ஒரு திருமணம் செய்தீர்கள், இன்னொரு திருமணம் நீங்கள் செய்துவிட முடியுமா? பூகம்பமே வெடித்து விடும் உலகத்திலே.
உங்கள் அண்ணன் உங்களுக்கு எதிரியாகி விடுவான், உங்கள் மனைவி உங்களோடு அன்பை பரிமாறிக்கொண்டவள் உங்களுக்கு எதிரியாகி விடுவாள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எதிரியாகி விடுவார்கள் இல்லையா? ஏன்? மனைவியை இழந்ததற்கு பிறகு தந்தையால் கூட திருமணம் செய்ய முடியாது, வெட்டி விடுகிறார்கள். கணவனை இழந்ததற்கு பிறகு தாய்க்கு திருமணம் செய்து வைத்தால் தாயை துரத்தி விடுவேன் வீட்டை விட்டு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இங்கே திருமணம் செய்தால் கூட பிரச்சனை, ஆனால் அங்கே அல்லாஹ் திருமணம் செய்து வைக்கும் போது யார் பிரச்சனை பண்ண முடியும்? வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒவ்வொரு மூமினுக்கும் நாம் பல ஊர்களை மனம் முடித்து வைப்போம் என்று இல்லையா? இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்கேயோ தலைப்பு வேற மாதிரி போற மாதிரி தெரியுதேன்னு பல பேர் யோசிக்கிறாங்க. வருவோம், என்ன பிரதர்? அல்லாஹ் அங்கே மனம் முடித்து வைப்பான், யாரால் கேட்க முடியும்? கோச்சுக்கிட்டு போக முடியுமா? எங்க போவேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஹூர்களை மூமின்களுக்கு மனம் முடித்து வைப்பான். உங்க அண்ணனுக்கு பிடிக்கல, ஏன் உங்க மனைவிக்கு பிடிக்கல, கோவிச்சுக்கிட்டு எங்க போயிடுவாங்க? சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவாங்களா? போக முடியுமா? சுப்ஹான அல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, அப்ப கலப்படம் இல்லாத வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை, கலப்படம் உள்ள வாழ்க்கை துன்யா வாழ்க்கை. இந்த கலப்படம் உள்ள வாழ்க்கையிலே எல்லோருக்கும் நிம்மதி தேவைப்படுகிறது, சந்தோஷம் தேவைப்படுகிறது, மகிழ்ச்சி தேவைப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை இருக்கிறது. ஒரு ஃபக்கீர், ஃபக்கீர் என்றால் ஒரு பரம ஏழை கூட ஒரு ராஜாவை போன்று வாழுகின்ற வாழ்க்கையை அல்லாஹு தஆலா தூதர்களின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு கூலி தொழிலாளி கூட முழு மன நிறைவோடு மகிழ்வோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை தூதர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் நாம் அதை கற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அப்படி வாழ்வதற்கு தயாராகவில்லை. அந்த வாழ்க்கை என்னவென்று அறிவதற்கே பலருக்கு நேரம் இல்லை என்று சொல்லலாம். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டும் என்றால், ஒரு மனிதனின் வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்றால், ஒரு மனிதனின் வாழ்க்கை இதயமெல்லாம் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக எப்போதும் இருக்க வேண்டும் என்றால், அதற்கு நீங்கள் எதை சொல்லலாம், எதை காரணமாக நீங்கள் குறிப்பிடலாம்? சிலர் செல்வம் வேண்டும் என்று சொல்வார்கள், சரியா? சிலர் பங்களா வீடு வேண்டும் என்று சொல்வார்கள், சரியா? சிலர் நிறைய காசு பணம் வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் அழகான மனைவி அமைய வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் வசதியான இடத்திலே எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் நல்ல படித்து பட்டப்படிப்பு படித்துக் கொண்டால் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இப்படியாக பெரும்பாலும் இந்த துன்யாவை அடிப்படையாக வைத்தே இன்று நாம் மகிழ்ச்சியை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தே வாழ்க்கையின் மகிழ்ச்சியை, திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கூட, திருமண வாழ்க்கையின் சந்தோஷத்தை கூட இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தே நாம் அமைத்துவிட்ட காரணத்தால் தான் ஒரு முஸ்லிமான பெண் அவள் தொழுது கொண்டும் நோன்பிருந்து கொண்டும் கூட கணவன் கை நிறைய சம்பாதித்தால்தான் வீடு பரக்கத்தாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கிறது இல்லையா? ஒரு முஸ்லிமான ஆண் தொழுகின்ற நோன்பு நோக்கின்ற ஒரு ஆண் கூட, நான் கொஞ்சம் சுமாராகத்தான் சம்பாதிக்கிறேன், ஒரு நல்ல பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பெண், ஒரு குடும்பத்தில் எனக்கு பெண் கிடைத்தால் கொஞ்சம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று யார் சொல்கிறார்? ஒரு தொழுகின்ற, ஒரு தாவா செய்கின்ற, அல்லது மார்க்கத்தோடு ஈடுபாடு உள்ளவன் என்று தன்னை காட்டிக் கொள்கின்ற ஒரு முஸ்லிம் சொல்கிறான், எனக்கு ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலே, தரமான குடும்பத்திலே ஒரு பெண் கிடைத்தால் என் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டெடியாகும் என்று நான் நினைக்கிறேன். பெண் என்ன நினைக்கிறாள்?
நல்ல படித்த கை நிறைய சம்பாத்தியம் சொல்ல வாங்கக்கூடிய ஒரு கணவன் எனக்கு கிடைத்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் நம்புகிறார், அவருடைய பெற்றோர்கள் நம்புகிறார்கள். இப்படித்தான் என்னிடத்தில் ஒருத்தங்க வந்தான். ஒருத்தருக்கு பெண் பேசணும், இஸ்லாமுக்கு வந்த சகோதரர், அவருக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பெண் வீட்டார்கள் வந்தாங்க. வந்த உடனே இந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சுட்டு மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டோம். நான் சொன்னேன், உங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை ஒரு ஏடிஎம் மிஷின் தான், அதை போய் கட்டி வச்சிருங்க, எப்போ பார்த்தாலும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாப்பிள்ளையினுடைய சம்பாத்தியத்தை கேட்டுட்டு பெண் கொடுக்கிறவங்களுக்கு நாங்கள் மாப்பிள்ளை கொடுக்கறது இல்லை அப்படின்னு அனுப்பி வச்சிட்டோம். ஒரு முஸ்லிமான சகோதரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம். அப்போ பெண்ணை பற்றிலாம் விசாரிச்சுட்டு பெண்ணுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பெண்ணு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு, அங்கே வேணா நீங்கள் கிரவுண்டை பார்த்துக்கலாம். இப்படி பெண்ணை பற்றி கேட்கும்போது பெண்ணுடைய குணத்தை பற்றி பேசாமல், பெண்ணுடைய மார்க்கத்தை பற்றி பேசாமல், பெண்ணின் தந்தையின் பேக்ரவுண்டை பற்றி கேட்பவர்களுக்கு நாங்கள் பெண் கொடுப்பதில்லை அப்படின்னு அனுப்பிட்டோம். நடக்குதா இல்லையா அந்த வாழ்க்கையில்? நான் கேட்கிறேன், இந்த மஜ்லிஸ்ல யாரும் போச்சுக்கூடாது, நம்மில் எத்தனை பேர் ஏழையான பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறோம், அல்லது எனது பிள்ளைக்கு ஒரு எத்தியமான ஒழுக்கமுள்ள நல்ல குணமுள்ள ஒரு மணமகனை நான் தேர்ந்தெடுப்பேன் எனது பெண் குழந்தைக்கு என்ற எண்ணத்தில் யார் இருக்கிறோம்? அல்லது என்னுடைய மனம் என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய ஆண் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை மட்டும் பார்த்து அந்த பெண் பிள்ளை எங்கு எந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன படிப்பு படித்திருந்தாலும் சரி, ஒழுக்கம் அஹ்லாக் இருக்கிறதா, அவளை நான் எனக்கு என் வீட்டுக்கு மணமகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள தயார் என்று நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? சகோதரருடைய மனவேதனையை பாருங்கள், ஒரு ஆறு குறை. சில பேர் என்கிட்ட இப்படி கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிறதா, அதோடய கொஞ்சம் காசையும் சேர்த்து பார்த்தா என்ன? எப்படி அதையும் பார்க்கிறோம் தான், அதோட கொஞ்சம் வசதியா பார்த்தா தப்பா? எப்படி இப்படி? சகோதரர்களே, முதலில் நம்முடைய கல்பை, நம்முடைய சிந்தனையை, இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 5 கிலோ சர்ப்பு தூளை போட்டு, அதுல இந்த ரெண்டுத்தையும் போட்டு, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 100 டிகிரி வாட்டர்ல போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாதான் இந்த கல்வியின் சிந்தனையும் இந்த சிந்தனையிலிருந்து சுத்தப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு நமது கல்வும் ஜெகனும் அறிவும் கரை படிந்திருக்கின்றன துன்யாவின் அன்பினால். துன்யாவை அடிப்படையாக வைத்து வாழ்ந்த காரணத்தால் வாழ்க்கையின் இன்பம் என்பதே இந்த செல்வத்தில் தான், வாழ்க்கையின் சுபிட்சம் என்பதே, மன நிம்மதி என்பதே இந்த காசினால் தான், பணத்தினால் தான் என்ற ஒரு மமதை மோதை வெறி இந்த உலகத்திலே மனித உள்ளங்களிலே ஏறி மனித சிந்தனைகளை ஆக்கிரமித்து மனிதனை மிருகமாக மிஷின்களாக ஆக்கி இருக்கின்றன இல்லையா? ஏதோ நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். இடையில இப்படி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறதை போன்று என்னை பொறுத்தவரை நான் உணர்ந்ததை சொல்ல வேண்டும் என்றால், ஏதோ சில இபாதத்துகளை இப்படி ஒட்டி வைத்திருக்கிறோம் லேபிள் மாதிரி. அன்பிற்குரியவர்களே, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான், மன நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இந்த துன்யாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டிலே வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை இரண்டிலே வைத்திருக்கிறான், ஒன்று இபாதத்திலே, இன்னொன்று சாலிஹான மனைவியிலே. ஒன்று எதில் கவனிச்சீங்களா? ஒன்று எதில்? இபாதத்தில். இன்னொன்று சாலிஹான மனைவியில். ஒரு பெண்ணுக்கு சாலிஹான கணவன் கிடைப்பதில், ஒரு ஆணுக்கு சாலிஹான மனைவி கிடைப்பதில்,
வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷமும் இருக்கிறது. இந்த இரண்டையும் இழந்தவன் இந்த உலகத்திற்கே மன்னனாக இருந்தாலும் சரி, அவனை விட நெருக்கடியான வாழ்க்கை வாழ்பவன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இந்த இரண்டை இழந்தவன், இபாதத்தையும் சாலிஹான துணையையும் இழந்தவன், காசு பணம் துன்யா எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க. உங்க பந்தா படிப்பு டிகிரி உங்களுடைய காரு வசதி எல்லாவற்றையும் கொண்டு போய் இதுல போட்டுருங்க. டஸ்ட்பின், நல்ல டஸ்ட்பின், பெரிய குப்பை தொட்டியா போட்டுருங்க. உங்களது கண்ணுக்கு முன்னால் இந்த இரண்டை நிறுத்துங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இறை இபாதத்து எப்படி இருக்கிறது? அல்லாஹுவை மனதார நினைவு கூறாமல், அல்லாஹுவிற்கு தன்னை ஒரு முழுமையான அடிமையாக, அல்லாஹுவை நேசிப்பவனாக, அல்லாஹுவால் நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை உணர்ந்தவனாக நீ வாழாதவரை ஒவ்வொரு இபாதத்தையும் ஆசையோடு அன்போடு ஆதரவோடு பயத்தோடு நிறைவேற்றி உணப்பூர்வமாக உன்னை அல்லாஹ்வின் அடிமை என்பதை நீ உணராதவரை வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் ஒரு துளியை கூட உன்னால் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் உள்ளம் முதலிலே சந்தோஷம் அடைய வேண்டும். உள்ளத்தின் மகிழ்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ரூஹுடைய மகிழ்ச்சி அல்லாஹு தஆலா இபாதத்திலே வைத்திருக்கிறான். நமது உடல் நமது உயிர் இரண்டும் சேர்ந்தவர்கள் தானே நாம், இல்லையா? உடலை உயிரிலிருந்து பிரித்தால், உயிரை உடலிலிருந்து பிரித்தால் மனிதன் என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார். இன்று நாம் நம்முடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், நம்முடைய உயிரை மறந்திருக்கிறோம், நம்முடைய ரூஹை மறந்திருக்கிறோம். இந்த ரூஹை தான் அல்லாஹ் அழைக்கப் போகிறான், ஜன்னதி. இந்த ரூஹை பார்த்து தான் அல்லாஹ் பேசுகிறான். இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே என்ன செய்கிறது? ஒரு இறை தூதரின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அந்த இறை தூதரின் வாழ்க்கையை பின்பற்றிய அந்த தோழர்களின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இபாதத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? எப்படிப்பட்ட வாழ்க்கை? இபாதத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை இறை தூதர்களின் வாழ்க்கை. இந்த நம்முடைய வாழ்க்கை இபாதத்தோடு ஒட்டப்பட்ட வாழ்க்கை, இபாதத்தோடு ஒட்டப்பட்ட வாழ்க்கை. எனவேதான் எப்போது இபாதத்து துன்யாவுக்கு குறுக்கிடுகிறதோ இபாதத்தை கழட்டி விட்டு விடுகிறோம். இபாதத்தை இபாதத்தாக நிறைவேற்றுகிறோமா என்றால், அலட்சியம் கலந்த இபாதத், மறதி கலந்த இபாதத், உணர்வில்லாத இபாதத், உண்மையில்லாத இபாதத், நீயத்து இல்லாத இபாதத், இஹ்லாஸ் இல்லாத இபாதத், ஒரு நோக்கம் இல்லாத இபாதத், ஒரு துஆ கலக்காத இபாதத், இப்படியாக இந்த இபாதத் வெற்று குடத்தை போன்றிருக்கிற, வெற்று பாத்திரத்தை போன்றிருக்கிற. அன்பிற்குரியவர்களே, இதை முதலிலே சரிப்படுத்த வேண்டும். எதை? இபாதத்தை. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைவதற்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தை சரி செய்ய வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு தக்குவாவை இபாதத்தின் உச்சநிலையை அடைந்து பாருங்கள், பிறகு உங்களது வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்ந்து பார்ப்பீர்கள். ஆகவேதான் இபாதத் இல்லாதவர்கள், அல்லாஹ்வின் நினைவில்லாதவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், மன் அஅரத அன் திக்ரி அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு இறை நினைவில்லாதவனுக்கு வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் செல்வத்திற்குரியவர்களே, எத்தனை செல்வந்தர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பட்ட படிப்பு படித்தவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி சைக்கோவாக மாறியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு முஃமின் அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டான், அவன் சைக்கோவாக ஆனான் என்று யாராவது உதாரணம் சொல்ல முடியுமா? எத்தனையோ படித்த பட்டதாரிகள், பலருக்கு கவுன்சிலிங் செய்தவர்கள் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள், பலரை தற்கொலையிலிருந்து பாதுகாத்தவர்கள் இவர்கள் தற்கொலைக்கு சென்று விட்டார்கள். ஏன்? ஈமான் இபாதத் இல்லாத காரணத்தால். அடுத்து சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் சாலிஹான துணை, அந்த சாலிஹான துணையை நாம் எப்படி பராமரிப்பது, அதை நாம் புரிந்தாக வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? புரியுதா இல்லையா? குடும்ப வாழ்க்கை, அதைத்தான் திருமண வாழ்க்கை என்று சொல்கிறோம். குறிப்பாக இங்கு நாம் கணவன் மனைவியினுடைய அந்த உறவுகள், அந்த தொடர்புகளை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த தலைப்பை சொன்னோம். நறுமணம் கமழுகின்ற திருமண வாழ்க்கை. யாரையாவது இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா, ஏன் இடத்து கேட்டீங்க, எங்க அத்தா எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு எனக்கு இப்பதான் கவலையா இருக்குது, சன்னியாசியாவே இருந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு வேதனைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர். பெண்களிடத்தில் கேட்டால், முடிச்சு வச்சாரு எங்க அத்தா, இந்த பாவி பயல முடிச்சு வச்சாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரா என்று சொல்லக்கூடிய நமது சகோதரிகள் எத்தனை பேர் இல்லை? இணையத்திற்குரியவர்கள், இந்த நிலை மாற வேண்டும். இங்கே ஒன்றை கவனியுங்கள், சாலிஹான துணை, இபாதத், இந்த இரண்டையும் இஸ்லாமிலே பிரிக்க முடியாது. பிரித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் இபாதத்து செய்து கொண்டே இருக்கிறான், அதான் சொல்வதற்கு முன்பே மஸ்ஜிதில் வந்து விடுகிறான். ரமலான் மாதம் அவ்வளவு அழகான நோன்பு, நஃபிலான நோன்பு, எல்லா இபாதத்துகளும் இருக்கின்றன. ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறார்கள், நீ இபாதத்தை சரியாக செய்ய முடியாது என்று. நான் சொல்லவில்லை, நீ இபாதத்தை சரியாக செய்ய முடியாது, உன்னுடைய இபாதத்து முழுமையாக இருக்காது. ஆகவேதான் இபாதத்தையும் இல்லற வாழ்க்கையையும் இஸ்லாம் இணைத்து இணைத்து சொல்லுகிறது, பிரிக்க முடியாமல் வைத்திருக்கிறது. இதைவிட மிகப்பெரிய ஒரு அறிவுரை உங்களுக்கு என்ன வேண்டும்? யார் திருமணம் செய்து கொண்டாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தின் ஒரு பகுதியை அவர் நிறைவேற்றிக் கொண்டார், முழுமைப்படுத்திக் கொண்டார். மீறி உள்ள பகுதியில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான அறிவுரை பாருங்கள். நம்ம ஊர்ல எப்படின்னு சொன்னா, பேசுறவர் அம்போடு விட்டுவான். இந்த இடையில நடக்குது பாருங்க, டீ காஃபி பிஸ்கட் வர்றவங்க போறவங்க அவங்கள வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் கட்டுப்பாடு நம்மள்ட்ட. அப்ப பார்வையே கட்டுப்படுத்தி கேட்க முடியாத அளவுக்கு பலவீனம் இருந்தால் நான் பேசுவது கல்புக்குள் எப்படி செல்லும்? சும்மா பொழுதுபோக்குக்கு பேசுறாரு, இவர் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பாரு, அப்படித்தானே போய்விடும். இடியே விழுந்தாலும் கூட அந்த இடியை பார்க்க கூடாது, அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், அப்பதான் கல்புக்குள்ளார இறங்கும். நான் கொஞ்சம் வீக், அதனால நான் இடையில இடையில உங்களை பலப்படுத்துவதன் மூலமா என்ன பலப்படுத்திக்கிறேன். இல்லற வாழ்க்கை சரியாகாமல் இபாதத்துகள் சரியாகாது, இபாதத்துகள் சரியாகாமல் இல்லற வாழ்க்கை சரியாகாது. இந்த இரண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸிலிருந்து நமது உரையை ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த துன்யாவிலே எனக்கு மிக விருப்பமானது நறுமணம், இரண்டாவது பெண்கள், எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலிம்சா இப்படி சொன்னார்னா, இந்த முதல்ல உள்ள பகுதியை, எனக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார்னா, இந்த ஆலிம்சாவை பக்கத்திலேயே சேர்த்துக்காதீங்கன்றான், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை பெறக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு உங்களது துன்யாவிலே பிடித்தது நறுமணம், இரண்டாவது பெண்கள். ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் அத்தீபு வன் நிசா. பிறகு சொன்னார்கள், என் கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் இந்த இரண்டு பாகத்தையும் நீங்கள் இணைத்து பாருங்கள், பிரித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், என்ன புரிகிறது? மனைவி இடத்தில் ஒரு நிம்மதியை ஒரு ஆண் பெற்றாக வேண்டும், மனைவி இடத்திலே ஒரு ஆண் ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஒரு ஈடுபாட்டை, ஒரு நெருக்கத்தை பெற்றாக வேண்டும். அந்த நெருக்கம்தான் அவனை இறை வழிபாட்டிலே மிக உயர்ந்த தரத்திற்கு கொண்டு போகும். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிசா என்று மனைவிகளை சொன்னார்கள், பெண்கள் என்று மனைவிகளை சொன்னார்கள். பிறகு என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம். குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தி இறை இபாதத்தை நீங்கள் உயர்த்துங்கள், இறை இபாதத்தை உயர்த்தி குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்துங்கள். நாம் என்ன சொல்கிறோம், மனைவிக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்ல கணவர், மனைவிக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தால் நல்ல கணவர், மனைவி தனக்கு ருசு ருசியாக சமைத்துக் கொடுத்தால் நல்ல மனைவி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்கள், அந்த ஆண் நிஅமர் ரஜுல், எவ்வளவு சிறந்த மனிதன் தெரியுமா, இரவிலே எழுந்து தொழுகிறான், தனது மனைவியையும் தொழ எழுப்புகிறான். அந்த பெண் சிறந்த பெண்மணி யாரவள், தானும் எழுந்து தொழுகிறாள், தனது கணவனையும் எழுந்து தொழும்படி எழுப்பி விடுகிறாள். அப்படி சிணுங்கும் போது, கவனியுங்கள், சிணுங்கும் போது தான் உது செய்துவிட்டு வந்த அந்த தண்ணீரை கணவனின் முகத்திலே அன்பாக தெளித்து எழுப்புகின்றார். இந்த இரண்டு தம்பதி, இந்த தம்பதிகளை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க, ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன சொன்னார்கள், சிறந்த மனிதன், சிறந்த பெண்மணி என்று நிஅமர் ரஜுல் நிஅமத்தில் மர்ஆ என்று சொன்னார்கள். எதை சொல்லவில்லை, மாடி வீட்டிலே வாழக்கூடிய, பங்களாவிலே வாழக்கூடிய, சொகுசு காரிலே செல்லக்கூடிய, பெரிய பட்டப்படிப்பு படித்த ஆண்களை பெண்களை சொல்லவில்லை. யாரை சொன்னார்கள், எந்த தம்பதியை சொன்னார்கள், எந்த ஆண் இரவிலே எழுந்து தொழுது தனது மனைவியை தொழுகைக்கு எழுப்புகின்றானோ, எந்த பெண் இரவிலே எழுந்து தொழுது தனது கணவனை தொழுகைக்கு எழுப்புகின்றாலோ, அவர்கள் சிறந்த தம்பதிகள். இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அன்பிற்குரியவர்களே, துன்யாவிற்குள் நாம் குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் இபாதத்திலே வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியின் குணத்திலே வைத்திருக்கிறார். ஒரு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையா, அதனுடைய எல்லா பக்கங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அழகான நறுமணம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா செல்வத்திலே வைக்கவில்லை, மனைவிக்கு கணவனின் குணத்திலே, கணவனுக்கு மனைவியின் குணத்திலே வைத்திருக்கிறான். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், குணத்தை பணத்தை கொண்டு வாங்க முடியுமா சொல்லுங்கள், குணத்தை பணத்தை கொண்டு வாங்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். குணம் இது பணம் செல்வம் வசதி இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. குணம் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, குணம் மனிதன் அதிலே தன்னை பண்படுத்த வேண்டிய ஒன்று, குணம் மனிதன் அதற்காக பயிற்சி எடுக்க வேண்டிய ஒன்று, குணம் மனிதன் அது தனக்கு அழகாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், யா அல்லாஹ், எனது குணத்தை அழகுபடுத்துவாயாக. ஆரம்பத்திலே கேட்டார்கள், அல்லாஹ் மஹ்தினி லி அஹ்சனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அன்த, யா அல்லாஹ், குணங்களிலேயே மிக அழகான குணத்தை எனக்கு நீ வழிகாட்டு, அந்த குணத்தில் என்னை நீ உறுதிப்படுத்து, உன்னை தவிர வேறு யாரும் அந்த அழகான குணத்தில் என்னை உறுதிப்படுத்த முடியாது. யா அல்லாஹ், கெட்ட குணங்களை என்னை விட்டு அகற்றிவிடு. உன்னை தவிர வேறு யாரும் கெட்ட குணங்களை என்னை விட்டு அகற்ற முடியாது. இன்று நம்மில் எத்தனை பேர் காசு பணம் வசதிக்காக துவா செய்கிறோம், நமது குணத்திற்காக துவா செய்பவர்கள் எத்தனை பேர்? யா அல்லாஹ், என்னுடைய குணம் மிக அழகான குணமாக ஆக வேண்டும், என்னுடைய பண்பாடு மிக சிறந்த பண்பாடாக பண்புகளாக ஆக வேண்டும். துவா செய்கிறோமா? அழுது துவா செய்கிறோமா? செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எத்தனை ஹதீஸ்களிலே துஆக்கள் குணங்களை சீர்திருத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விற்கு முன்னிலையில் அல்லாஹ்வுடன் உள்ள நமது உறவிலே பேண வேண்டிய குணங்கள், ரப்பி ஜஅல்னி லக ஸக்காரா லக ஷக்காரா லக ரஹாபா லக மித்வாஆ இலைக முக்மிதன் முனீபன் அவ்வாஹா. மக்களோடு பழக வேண்டிய குணங்களில் எவ்வளவு அழகிய குணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கியானா ஃபைன்னஹா பிக்ஸத்தில் பிதானா. நமக்கு எங்க வெட்டியா கதை பேசுறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல எங்க ஹதீஸ் எல்லாம் படிக்கணுமா, ஹதீஸ் துவாவெல்லாம் படிக்கணுமா, கேட்கணுமா? அப்படித்தானே பொழுது சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மனம் கமழுகின்ற திருமண வாழ்க்கை கணவனின் குணத்திலே மனைவிக்கும், மனைவியின் குணத்திலே கணவனுக்கும் இருக்கிறது. குணம் சரியாக வேண்டும். ஒரு ஆணுடைய அக்லாக் சரியாக வேண்டும், ஒரு பெண்ணுடைய அக்லாக், கணவனின் அக்லாக், மனைவியின் அக்லாக் சரியாக வேண்டும். அக்லாக் சரியானால் வாழ்க்கை மிக சுபிட்சமாக மகிழ்ச்சியாக ஆகும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றான், ரப்புல் ஆலமீன் வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலில் ரிஜாலி அலைஹின்ன தரஜா. சூரத்துல் பக்ராவுடைய 228வது வசனம் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனைவிக்கு உரிமை இருக்கிறது எப்படி கணவனுக்கும் உரிமை இருக்கிறதோ, மனைவிக்கு ஹக்கு இருக்கிறது எப்படி கணவனுக்கும் ஹக்கு இருக்கிறதோ. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே முதலில் நாம் நம்மை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நமது பெண்களை பற்றி நாம் குறை சொல்வதற்கு முன்பாக அல்லது அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நான் எனது மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன்? இன்று நம்மில யாராவது தனது மனைவி இடத்தில் சென்று எனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அப்படின்னு கேட்கலாமா? ஏன் இந்த பிரச்சனையை விலைக்கு வாங்க சொல்றீங்க? அல்ல ஆணு போய்கிட்டு இருக்கு, நிம்மதியா போய்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு திடீர்னு இப்படி சொல்லி அவ அந்த காலத்துல வச்சிருந்த வெறுப்பை ஏதாவது நினைச்சுக்கிட்டு எப்பா எப்படா இப்படி கேட்பான் இந்த மனுஷன், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை இப்பயே விட்டு அப்படின்னு சொல்லிடுவாரோங்கிற பயம் எத்தனை பேருக்கு இருக்கு, இருக்கா இல்லையா? நான் இங்க சொல்லல, இங்க எல்லாம் அவுளியாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மஷா அல்லா எவ்வளவு பெரிய அவுளியாக்கள், ஷேக் கிட்ட பாடம் படிச்சு 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 தர்பிய ஆகி ஆகி சுபஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். பொதுவா சொல்றேன், தைரியம் இருக்கா என் மனைவியிடத்துல போய் எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? பிள்ளைங்கள்ட்ட கேக்குறீங்களா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா, அட்டாவை பிடிச்சிருக்கா, அம்மாவை பிடிச்சிருக்கா, ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருக்கா, மாட்டுக்குட்டியை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மனைவிட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? என்னிடத்தில் உனக்கு பிடிக்காத என்ன குணம் இருக்கிறது, என்னிடத்தில் உனக்கு பிடித்த என்ன குணம் இருக்கிறது, என்னை எதற்காக உனக்கு பிடிக்கிறது, நீ என்னை நேசிக்கிறாயா, எந்த அளவு நேசிக்கிறாய், இப்படி எல்லாம் மனைவி இடத்துல கேட்கிறோமா? கேட்கிறோமான்னு நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க. அன்பிற்குரியவர்களே, இதை நீங்கள் வாயால் கேட்கவில்லை என்றாலும் கூட உங்களுடைய செயல்களால் நீங்கள் கேட்க வேண்டும். இதை நீங்கள் வாயால் கேட்கவில்லை என்றால் கூட உங்களுடைய செயல்களால் நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு மனைவி தனது கணவனை தொடர்பு கொண்டு
அந்த கணவனுடைய அழகிய பெயரை சொல்லி, அதாவது ஒரு குன்யா அல்லது ஏதாவது அந்தந்த வழக்கத்தில். தமிழ்நாட்டில் ரொம்ப அழகான வழக்கம் இருக்கு, ஏங்கம்பாங்க. ஏங்க அர்த்தம் இருக்கா இதுக்கு ஏதாவது? சரி பரவாயில்ல வச்சுக்கோங்களேன், ஏங்க எப்பங்க வரீங்க அப்படின்னு கேட்டால், சரி அம்மா மேடமுக்கு நம்ம மேல கொஞ்சம் பிரியம் இருக்கு, இருக்கா இல்லையா? அது ஒரு அடையாளமா சொல்லலாமா? எங்க ஒரு மதியான நேரத்தில் அல்லது ஒரு ராத்திரி நேரத்தில் சாப்பாடு நேரத்தில் போன் செய்து, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா, எங்க சாப்பிட்டீங்களா, சரியா சாப்பிட்டீங்களா, எங்க சாப்பிட்டீங்க, நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சரி மேடமுக்கு என்ன பிடிச்சிருக்கு, மேடமுக்கு என் மேல கொஞ்சம் இருக்கு, அது இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். என்னங்க நான் சொல்றது சரியா இல்லையா? சில பேருங்க எப்பா எப்படா இவன் வீட்டை விட்டு போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி அவன் வர்ற வரைக்கும் அவர் அவர் போன் பண்ணுவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், நான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா வரீங்களா, வந்துருவானே இவன், என்ன செய்ய போறான்னு தெரியலையே இப்படி. ஓ சரி, இங்க நமக்குள்ளாத கனெக்ஷன் இன்னும் ஆகல. என்ன மேரேஜா இருக்குது, ஆனா கல்பு இன்னும் கனெக்ஷன் ஆகல, கல்பு இன்னும் தனித்தனியா கனெக்ஷன் கட் ஆகியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பாத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா புதுசு காட்டுங்க, என்ன பிராண்ட் அது, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாவம் எதுவுமே பார்க்காதவங்க. என் அன்பு சகோதரர்களே, இங்கே இந்த குணத்திலே முதலாவதாக பாசம், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேசம், பிறகு மதிப்பு. இன்னும் அங்கதான் பார்த்துட்டு இருக்காங்க பலர், அப்படி சைடில் அவர் குடிப்பாரோ நம்ம குடிப்பாரோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு மட்டும் கொடுத்தாங்க நம்மளாம் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா நப்சோ தெரியலங்க, இந்த தமிழ்நாட்டில் பழம் முடிச்சு சொல்லுவாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி தாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி சொல்லிவிட்டு நம்மளை பார்த்தா பழமொழி அந்த காலத்தில் எழுதியிருப்பாங்க போல. அன்பிற்குரியவர்களே, முதலிலே பாசம் இருக்க வேண்டும், நேசம் இருக்க வேண்டும், மதிப்பு இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? பாசம், நேசம், மதிப்பு. இந்த மூன்றை ஒரு கணவன் கற்றுக்கொண்டால், இந்த மூன்றை ஒரு மனைவி கற்றுக்கொண்டால், அவர்களை விட ஒரு சிறந்த தம்பதியர் யாரும் இருக்க மாட்டார். நான் முதலே சொல்லிவிட்டேன், இந்த பாசம், நேசம், இந்த மதிப்பு, இவையெல்லாம் இபாதத்தின் அடிப்படையிலே, தீனின் அடிப்படையிலே, ஈமானின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும். உலகத்திற்காக அல்ல, உலக லாபத்திற்காக அல்ல, அல்லாஹ்விற்காக. நான் என் மனைவி மீது பாசம் வைத்தால், நேசம் வைத்தால், எனது மனைவியை நான் மதித்தால், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கூலியாக கொடுப்பான். நான் என் கணவன் மீது பாசம் வைத்தால், நேசம் வைத்தால், என் கணவனை நான் மதித்தால், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கூலியாக கொடுப்பான். அதற்காக இருக்க வேண்டும். எதற்காக அல்ல, துன்யா போற்றுவதற்காக அல்ல, துன்யாவின் லாபத்திற்காக அல்ல, துன்யாவின் வாழ்க்கைக்காக அல்ல, மறுமையோடு சம்பந்தப்படுத்தி வையுங்கள். இது கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாழ்க்கை கிடைக்கப் பெறுவதற்கு இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது தர்பியாவின் மூலமாக, குடும்ப அந்த பக்குவத்தின் மூலமாக, ஈமானிய பக்குவத்தின் மூலமாக, தக்வாவின் பக்குவத்தின் மூலமாக, வாழ்க்கையை புரிந்து கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒன்று. இப்ப சில பேர் யோசிக்கலாம், சரி ஹசரத் நீங்க சொன்னீங்க பாசமா இருக்கணும்னு சொன்னீங்க, நேசமா இருக்கணும்னு சொன்னீங்க, மதிப்பா இருக்கணும்னு சொன்னீங்க, மனைவி அழகா இல்லையே, கணவன் நல்லா சம்பாதிக்கலையே, கணவனிடத்துல டிகிரி இல்லையே. அதைத்தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த சந்தேகத்தை, அந்த ஐயத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இந்த அன்பு, இந்த பாசம், இந்த மதிப்பு என்பது எதன் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக, ரப்புக்காக, இஹ்லாஸின் அடிப்படையிலே, தக்வாவின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும். வெளிரங்கமான அழகு, வெளிரங்கமான படிப்பு, இந்த வெளிரங்கமான துன்யாவின் அத்தனை விஷயங்களையும் புறம் தள்ளி
இவள் என்னுடைய மனைவியாக ஆக்கப்பட்டிருக்கிறாள், அல்லாஹ் எனக்கு இவளை மனைவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் இவளை, அல்லது இப்படி சொல்லுங்கள், இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன், எனவே இவள் மீது பாசம் வைப்பது, இவளை நேசிப்பது, இவளை மதிப்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு இடப்பட்ட கட்டளை. அப்படி உணருங்கள். அழகின் அடிப்படையில் அல்ல, அறிவின் அடிப்படையில் அல்ல, இவள் மனைவியாக எனக்கு கிடைத்திருப்பது, இவளை நான் நேசிப்பதற்கும் இவள் மீது பாசம் வைப்பதற்கும் இவளை மதிப்பதற்கும் போதுமான தகுதி. இதற்கு மேல் ஒரு தகுதி இல்லை சகோதரர்களே. அப்படி தகுதியை பார்ப்பவன் அவன் ஒரு முட்டாளாக இருப்பான், அவன் கணவன் மனைவியின் வாழ்க்கையை புரியாதவராக இருப்பான். அப்படி இந்த காசு பணம் படிப்பின் மீதுதான் நீங்கள் அன்பை பாசத்தை மதிப்பை வைப்பீர்கள் என்றால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கை தேவையில்லை. நீங்க பேசாம ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து கொள்ளுங்க, ஒரு ஃபேக்டரியில உட்கார்ந்து கொள்ளுங்க, நீங்க ஒரு ஷாப்பிங் மால்ல உட்கார்ந்து கொள்ளுங்க, ஒரு பிசினஸ் சென்டர்ல உட்கார்ந்து கொள்ளுங்க, நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள் குடும்பத்திற்குள் வராதீர்கள், அதற்கு தகுதி இல்லாதவர்கள். சொல்வது புரியுதா? எதன் அடிப்படையில்? காசின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில், அழகின் அடிப்படையில், வசதியின் அடிப்படையில் தான் நான் பாசத்தை கொடுக்க முடியும், நேசத்தை கொடுக்க முடியும், மதிக்க முடியும் என்று இருந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கை என்ற அந்த இல்லறத்திற்குள் வருவதற்கே தகுதியற்றவர்கள். நான் சொல்வது புரிகிறதா இல்லையா? குடும்ப வாழ்க்கைக்குள் வருவதற்கு தகுதியான ஆண் யார்? குடும்ப வாழ்க்கைக்குள் வருவதற்கு தகுதியான பெண் யார்? நான் ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த கணவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவரை, நான் ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவரை, அவள் எனக்கு மனைவியாக இருப்பதே, அவர் எனக்கு கணவனாக இருப்பதே, நான் அவள் மீது பாசமைப்பதற்கும் அன்பு வைப்பதற்கும் அவரை நேசிப்பதற்கும் அவரை மதிப்பதற்கும் போதுமானது. அதற்கு மேல் ஒரு தகுதியே கிடையாது இல்லையா? இந்த நிலைக்கு வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். மகிழ்ச்சியான ஒரு இல்லறமாக, ஒரு இன்பமான ஒரு இல்லறமாக, ஒரு குதூகலமான ஒரு இல்லறமாக, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு முதலிரவாகவே இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, பாசம் குறைகிறது, அதற்கு பின் நேசம் குறைகிறது, அதற்கு பின் மதிப்பு குறைகிறது, படிப்படியாக. சரி, இப்படி ஏற்பட்டதற்கு பிறகு அந்த திருமண வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? வாடி போன ஒரு பூவை போன்றும், பட்டு போன ஒரு மரத்தை போன்றும், தண்ணீர் வற்றிய ஒரு ஆற்றை போன்றும், நறுமணம் இல்லாத ஒரு பூவை போன்று அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கும். இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? அப்படித்தான் இருக்கும். வெளியிலே பார்ப்பதற்கு பங்களாவிலே வசிப்பார்கள், வெளியிலே பார்ப்பதற்கு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையிலே இருப்பார்கள். என்ன ஆடம்பரமான வாழ்க்கை? ஒரு ஆணுக்கு தேவை, அவனுடைய துன்யாவுக்கு காசு பணம் தேவை என்று நினைக்கின்ற அதே நேரத்தில் அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய கண்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு ஒரு பெண்ணால் தான் முடியும், ஒரு மனைவியால் தான் முடியும். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உங்களது ஃபேக்டரியை, தீனாரை, திருகமை, உங்களது டாலர்களை, உங்களது ரியால்களை, உங்களது இந்த தொழில்களை, இந்த டெக்னாலஜிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, துன்யாவின் செல்வங்களிலே சிறந்த செல்வம் சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள். சாலிஹான மனைவியா? எந்த பெண் கணவனுக்கு பாசத்தை கொடுப்பாளோ, கணவனின் மீது அன்பை பொழிவாளோ, கணவனை மதிப்பாளோ, அந்த பெண் சாலிஹான பெண். அந்த பெண் தான் இந்த துன்யா வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த செல்வம் என்று சொல்கிறார்கள். சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்கு எங்க துன்யால இது நசீபாக போது, சொர்க்கத்தில் போய் பார்த்துக்கலாம் ஹூர்லீன கல்யாணம் பண்ணும் போதுன்னு சொல்லிட்டு. அதற்கு என்ன காரணம் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? நாம் நமது மகள்களை நமது சகோதரிகளை அப்படி உருவாக்கவில்லை இல்லையா. நாம் என்ன ஆசைப்படுகிறோம், எனக்கு வரக்கூடிய மனைவி தஹஜ்ஜத்து தொழணும்னு ஆசைப்படுறோம், என் மகள் சுபூத்துலாம தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, என் வீட்டுக்கு வரக்கூடிய மணமகள் இழுத்து போத்தி புர்கா போட்டுக்கிட்டு கண்ணே தெரியாம போகணும்னு ஆசைப்படுறோம், ஆனா என் மகள் இங்கே ஹிஜாப் இல்லாமல் சுற்றி திரிகிறார். எப்படி பார்த்தீங்களா ஜட்ஜ்மெண்ட், இவங்களுடைய அந்த என்ன சொல்லுது அளவை அளவுகோல் பாருங்கள். தனக்கு வரும்போது அது அப்படி இருக்க வேண்டுமா, இவளுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் எப்படி வேண்டுமான அளவு இருக்க வேண்டுமா, எப்படி நடக்கும் இது? சரி, இங்க பாருங்கள் இந்த மதிப்பு, இதை பற்றி நாம் கொஞ்சம் பேசுவோம். எத்தனை மணிக்கு முடிக்கணுமா, 45 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கா, கொஞ்சம் ஓடுவோமே. இந்த மதிப்பு, கணவனை மனைவி மதிப்பது, மனைவியை கணவனை மதிப்பது, மனைவி கணவனை மதிப்பது, கணவன் மனைவியை மதிப்பது. நபியுடைய குடும்பத்திலே பாருங்கள், நபியின் மனைவி கணவனை எப்படி மதித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை எப்படி மதித்தார்கள். இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, உணர்வுகள் காயப்படுத்தப்படும் போது, உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்படும் போது, மனிதனுடைய கண்ணியங்கள் காக்கப்படாமல் சிதைக்கப்படும் போது அங்கே மிகப்பெரிய மன முறிவுகள் ஏற்படுகின்றன. இருவரும் ஒரே படுக்கையிலே படுக்கலாம், ஆனால் இருவரின் உள்ளங்கள் வேறு வேறு படுக்கையிலே இருக்கும். நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா உங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று, உங்கள் மனைவி உங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா? பிறகு ஏன் நீங்கள் இப்படி விரும்புவதில்லை, இப்படித்தானே என் மனைவியும் விரும்புவாள், நானும் அவளை மதிக்க வேண்டும் என்று. நம்ம ஊர்ல உள்ளதிலேயே மோசமான பேர் யாருக்கு வச்சிருப்பாங்கன்னு சொன்னா மனைவிக்கு வச்சிருப்பாங்க, ஏன் இருக்கீங்க அப்படிமா, நான் சொன்னது புரியல, லூசுவா அப்படிமா, யார மனைவியை கூப்பிட்டாராம், ஏ அறிவு கட்டவா அப்படிமாங்க, அரியா ஜவாடி அப்படிமாங்க, முடிஞ்சு கதை அவ்வளவுதான், முடிஞ்சு. அன்பான அழகிய பேர்களை நீங்கள் மனைவிகளுக்கு சொல்லவில்லை என்றால் வேறு யாருக்கு சொல்ல போகிறீர்கள்? அழைப்பதிலே ஒரு அன்பு பாசம் மதிப்பு, அதை நபி அவர்கள் கொடுத்தார்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைப்பதாக இருந்தால் யா ஆயிஷ் அப்படின்னு அழைப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு பேர் என்ன, ஆயிஷா. எப்படி அழைப்பார்கள், ஆயிஷ் என்று அழைப்பார்கள். அந்த தாவை எடுத்துட்டு அவ்வளவு அன்பா இன்பம் இன்பமாக அழைப்பார்கள். அந்த கணவன் மனைவியை அழைக்கும் போது பாருங்க, இச்சையை ஆசையை உணர்வுகளை நீங்கள் வேறு எங்கும் வெளிப்படுத்தக்கூடாது, உங்கள் மனைவியிடத்திலே தவிர மனைவி இச்சையை ஆசையை அன்பை குழந்தை வேறு எங்கும் வெளிப்படுத்தக்கூடாது, கணவனிடத்திலேயே தவிர. மனைவியை அழைக்கும் போதே ஒரு இச்சையோடு ஆசையோடு பாசத்தோடு நேசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ள அந்த ஈடுபாட்டோடு அழைக்க வேண்டும் இல்லையா. மனைவி கணவனை அழைக்கும் போதே அவனது அழைப்பிலே அந்த பேச்சிலேயே அந்த ஒரு ஈடுபாடு அந்த ஈர்ப்பு இருக்க வேண்டும். மனைவி போன் பண்ணிவிட்டால் என்றால் அவ்வளவுதான், எங்கிருந்தாலும் எல்லோரையும் அம்போ என்று விட்டுவிட்டு வீட்டுக்கு ஓடக்கூடிய கணவனாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மனைவியின் அழைப்பு இருக்க வேண்டும். மனைவி போன் பண்ணுவாங்க, நாங்க எங்க இருக்கீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போக மனசு வருமா, வருமா, எங்க எங்க இருக்கிறீங்க, உங்களுக்காண்டி சாப்பாடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு, வாங்கல சீக்கிரமா வாங்கல சேர்ந்து சாப்பிடுவோமே அப்படின்னு ஒரு மனைவி சொன்னா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு லாட்டி அடிச்ச மாதிரி இருக்காது, சந்தோஷம் மகிழ்ச்சி, அப்படியே கோடி ரூபாயை கொண்டு வந்து சும்மா கொடுத்து எடுத்துட்டு போன்னு சொன்ன மாதிரி இருக்காது, எங்க இருக்கிறீங்க வரமாட்டீங்களா, சரி அங்கேயே சாப்பிட்டு வாங்க வைக்கிறேன், எப்படி லைஃப். இவர் இங்க இருந்து போன் போட்டுக்கிட்டு என்ன செய்யற, இவ்வளவு நேரமா போன் அடிக்கிறது எடுக்க மாட்டியா, வேற வேலை இல்ல உனக்கு, என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் என்னமா ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு,
என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, உடல் நல்லா இருக்கா, தூங்கிட்டு இருந்தீங்களா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லங்க இல்லங்க மன்னிச்சுக்குங்க, நான் கவனிக்கலங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதுக்கு பதிலா ஏன் உனக்கு வேற வேலை இல்ல, நான் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்க, ஏங்க வீட்டுல வேலை இல்ல, எத்தனை வேலை இருக்கு, பெத்து போட்டுக்கிறீங்களா, இதெல்லாம் யார் கவனிக்கிறது, எப்படி பதில் வரும் பாருங்க, வருதா இல்லையா? இங்கே அன்பான வார்த்தைகளை, பாசமான வார்த்தைகளை, மதிப்புள்ள வார்த்தைகளை நாம் இழக்கிறோம். எனவே பாசமற்ற, அன்பற்ற, மதிப்பற்ற வார்த்தைகளை அதற்கு பரிசாக பெறுகிறோம். கமா சதீம் சுதான், அழகா அரபியில சொன்னார்கள், நீ எப்படி நடந்து கொள்வாயோ அப்படி நடந்து கொள்ளப்படுவாய், நீ எப்படி நடந்து கொள்வாயோ அப்படி நடந்து கொள்ளப்படுவாய். இங்கிலீஷ்ல ஒரு நல்லா சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள நீ மதிப்பை கொடு, மதிப்பை பெறு, அன்பை கொடு, அன்பை பெறுவாய், பாசத்தை கொடு, பாசத்தை பெறுவாய். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நபியினுடைய மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம இன்னொரு டாபிக் ஒன்று இருக்குது அதுக்குள்ள என்ன போல கடைசியாவது தொட்டுட்டு போயிடும். இங்க பாருங்கள், நபியினுடைய மனை எதற்கெடுத்தாலும் நாம் நபிமார்களை தான் எடுத்தாக வேண்டும், அவர்கள் தானே நமக்கு முன் உதாரணம், இல்லாமல் முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணை பொறுத்தவரை கணவனின் மீது நேசத்தை பொழிந்து அன்பு காட்டி கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பார்க்கக்கூடியவள் தான் ஒரு உண்மையான மூமினான மனைவி. அதற்கு அர்த்தம் என்னவல்ல, அவள் ஒரு அடிமையை போல, வேலைக்காரியை போல என்பதல்ல. சரி, நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, வேலைக்காரியாக இருந்தால்தான் வேலை செய்ய வேண்டும் என்றால் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தாய் வேலை செய்யலாமா சொல்லுங்க? வேலைக்காரி தான் வேலை செய்யணும் சொன்னா, அப்ப பெற்றெடுத்த பிள்ளைக்கு தாய் ஏன் வேலை செய்கிறாள், தந்தை ஏன் வேலை செய்கிறார் இல்லையா? இல்லை, கண்ணியத்திற்குரியவர்களே, இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொருளாதாரம், வேலை, கூலி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உறவு என்று ஒன்று இருக்கிறது, பாசம் என்று ஒன்று இருக்கிறது, அன்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த உறவும் பாசமும் அன்பும் நாம் ஒருவருக்கொருவர் துணையாக, பாதுகாப்பவர்களாக, பணி செய்பவர்களாக, விட்டுக் கொடுப்பவர்களாக, அரவணைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இயற்கையாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். சரி, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு வேலை செய்கிறானா இல்லையா, செய்கிறானா இல்லையா சொல்லுங்கள், பார்க்கலாம். இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, மேற்கத்தியர்களால் மிக வஞ்சகமாக போதிக்கப்படக்கூடிய, பரப்பப்படக்கூடிய ஒன்றுதான், மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது. ஓ வேலையை நீ பார், என் வேலையை நான் பார்க்கிறேன், நீ சம்பாரிச்சு நீ செலவு பண்ணிக்க, நான் சம்பாரிச்சு நான் செலவு பண்ணிக்கிறேன். இது யாருடைய கலாச்சாரம்? மேலை நாட்டு இபிலீசின் ஏஜென்ட்களின் கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்கிறது? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள். ஏன்? ஆண்கள் சம்பாதித்து பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டும். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன், நல்ல மூமினான பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், பணிந்து நடப்பார்கள். இவ்வளவு அழகான இலக்கணத்தை, வாழ்க்கையின் இலக்கியத்தை, சுபிட்சத்தை அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நான்காவது அத்தியாயத்தின் 34வது வசனம் மனனம் செய்து படித்து பாருங்கள். பணிவிடை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அன்னை ஆயிஷா எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள் அங்கே பாருங்கள். நபிக்கு இத்தனை மனைவிமார்கள் இருந்தும் ஒவ்வொரு மனைவியும் ஆசைப்பட்டார்கள், எனது கணவனிடத்திலே மற்ற மனைவிகளை விட நான் நெருக்கமானவளாக இருக்க வேண்டும், என் கணவனின் நேசத்திற்கு நான் முதல் தகுதி உள்ளவளாக இருக்க வேண்டும். எப்படி செய்கிறார்கள் நபி அவர்கள்? ஹஜ்ஜுக்கு தயாராகிறார்கள். தோழர்களோடு சென்றிருக்கிறார்கள். மனைவியின் கூடாரத்திற்கு வருகிறார்கள். மனைவி அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எதை வைத்துக் கொண்டு? எதை வைத்துக் கொண்டு? நறுமணத்தை வைத்துக் கொண்டு நபியின் உடலிலே பூசுவதற்காக. அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், நபி இஹ்ராம் அணிவதற்கு முன்பு என் கூடாரத்திற்கு வந்தார்கள், எனது இரு கரங்களால் அவர்களது உடலிலே நறுமணத்தை பூசினேன், அவர்களது தலையிலே நறுமணத்தை பூசினேன். பிறகு இஹ்ராமை கவிழ்ந்து இஹ்ராமை அவிழ்த்து விட்டு என் கூடாரத்திற்கு வருகிறார்கள். நான் நபி அவர்கள் தவாஃபு ஜியாரா செல்வதற்காக நான் அவர்களுக்கு ஆடைகளை அணிவித்தேன், அவர்களுக்கு நான் நறுமணத்தை பூசிவிட்டேன். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனைவி கணவனிடத்திலே காட்டக்கூடிய ஈடுபாடு. வெறும் சமைத்து வைப்பது மட்டுமல்ல, வெறும் படுக்கைகளை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, கணவனோடு அந்யூனியமான ஒரு பணிவிடையை செய்வது, கணவனுக்கு நெருக்கமான ஒரு பணிவிடையை செய்வது. அதுவும் எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமா? இன்று பாருங்கள், எல்லாம் காசு பணம் அந்த அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்றைக்காவது பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிசினஸ் கிளாஸ்ல போயிருக்கீங்களா? போனது இல்லையா? சரி, போய் பாருங்க. நாளைக்கு போனவங்கள்ட்ட கேக்குறீங்களா? அங்க சில பணிப்பெண்கள் வேலை செய்வார்கள் அல்லது பணியாளர்கள் வேலை செய்வார்கள். நீங்க ஒரு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளார போயிட்டீங்க, பிளைட் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு பிசினஸ் கிளாஸ்க்குள்ளார போயிட்டீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளார போயிட்டீங்க. அவர்கள் உங்களை, நீ என்ன வேலை செய்யற, நீ எந்த ஊரு எந்த ஊரு இப்படி பார்ப்பாங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து உள்ளார வந்துட்டார். இப்போது அந்த பணிப்பெண்கள் அந்த பணியாளர்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்வார்கள் பாக்குறீங்களா? நம்மை விட அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், கண்டிப்பா அதிகம் சம்பாத்தியம் உள்ளவர்களாக இருக்கலாம், அதிகம் அழகுள்ளவர்களாக இருக்கலாம், அதிகம் படித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அங்கே தூக்கி வைக்கப்பட்டு விடுகிறது. இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து விட்டார், இவர் பிசினஸ் கிளாஸில் வந்து விட்டார். எப்படி பணிவிடை நடக்கிறது அங்கே பாருங்கள். அப்படி நீங்க பட்டனை தட்டுறதுக்குள்ளார, சார் என்னங்க சார் உங்களுக்கு வேணும், தண்ணி வேணும்னு சொன்னா தண்ணி வெண்ணி தண்ணி வேணுமா, பச்சை தண்ணி வேணும், சில்லு தண்ணி வேணுமா, ஐஸ் போட்டு வேணுமா, ஐஸ் போடாம வேணுமா, பழம் வேணும் சொல்ல என்ன பழம் உங்களுக்கு வேண்டும், எப்படி வேண்டும், நடக்குதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையில் சொல்ல போனால் இந்த பணிவிடையை ஒரு மனைவி கணவனுக்கு எப்போதும் வாழ்க்கையிலே தர வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒன்று. அப்படி ஒரு பணிவிடை ஒரு மனைவி இடத்திலே அமைந்து விட்டால் அதுதான் நறுமணம் கமிழக்கூடிய திருமண வாழ்க்கை. இன்றைக்கு எப்படி வருது? இவர் வருவார், நம்ம அதுவும் சாப்பாடு இருக்கா, இருக்கு போய் பாருங்க, இருக்கு போய் பாருங்க. மத்தியானம் ஆக்கணும், கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் சூடு காட்டி ஆவண வச்சு சூடு காட்டி சாப்பிடுங்க. என்ன ஆகும் இங்கே வாழ்க்கை? நம்ம ட்ரெஸ் ரெடியா இருக்கா? இருந்துச்சு தெரியல, பார்த்த கொஞ்சம் வேலையா இருந்தேன், அது கொஞ்சம் அயன் பண்ணிக்கலாம். சுத்து பாருங்க, இன்று ஒரு கணவன் தனது மனைவி இடத்திலே இந்த அன்பை, இந்த பாசத்தை, இந்த ஒரு பணிவிடையை அவன் இழக்கின்றான், அவனுடைய மனம் தடுமாறுகிறது. ஒரு மனைவி கணவனிடத்தில் எப்போதும் ஆசையோடு பாசத்தோடு அன்போடு ஒரு அரவணைப்போடு அவனை ஈர்க்கக்கூடிய முறையிலே பேசிக் கொண்டிருந்தால், அல்லாஹ் உடைய ஈமானையும் தக்குவாவையும் உள்ள ஒரு மனிதன் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே செல்வானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்று பெரும்பாலும் தவறான தொடர்புகளுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? கணவனிடத்திலே அன்பை பார்க்காதவள், மனைவியிடத்திலே அன்பை பார்க்காதவள் தடம் புரளுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இன்று நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உண்மையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கைதானா? இங்கே இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்துவிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து பார்க்கும் போது, இன்று இந்த எல்லா விஷயங்களையும் கேட்கிறோம் ஆனால் செயல்படுத்த முடியவில்லை,
இன்று பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான வாழ்க்கைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ வேண்டும் என்று முயற்சித்தான் செய்கிறோம், ஆனால் முடியவில்லை.
இதற்கு இன்னொரு காரணம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், நமது சமுதாயத்திலே நபிமார் முடிஞ்சிச்சு, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், என்னடா அது 60 நிமிஷத்துல சொல்ல போவாத, ஒரு நிமிஷத்துல சொல்ல போறாரு பாக்குறீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம், அல்லாஹ் நான் தான் முடிஞ்சிடும். என் அன்பிற்குரியவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை இன்று ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக மாறி, விரும்புவதை செயல்படுத்த முடியாமல், மனைவியிடத்திலே நெருங்க முடியாமல், அதாவது உள்ளத்தால் இப்படி பலவிதமான ஒரு நெருக்கடிகளுக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோமே, இதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நபிமார்களின் சுன்னா விடப்பட்டு விட்டது, சாலிஹீன்களின் சுன்னா விடப்பட்டு விட்டது. ஒரு ஆண் ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறான், எனவே வாழ்க்கை அவனுக்கு அங்கே இருளாகி விடுகிறது, நெருக்கடியாகி விடுகிறது. வாழ்க்கையிலே அங்கே போட்டி இருப்பதில்லை. எப்போது போட்டி இல்லையோ அங்கே வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்காது. நபிமார்கள் பல மனைவிகளோடு வாழ்ந்தார்கள், அந்த மனைவிகளுக்கு மத்தியிலே ஆரோக்கியமான போட்டி இருந்தது. எனவே ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு அன்பை போட்டியாக பொழுது கொண்டே இருந்தார்கள். கணவன் வாழ்க்கையிலே அன்பை புதுசு புதிதாக பார்த்து கொண்டே இருந்தார் இல்லையா? இன்னொரு பக்கம், என் மனைவி, என்னுடைய மனைவிமார்கள், அவர்களில் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நான் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாகி விடுவேன் என்ற உணர்வு ஒவ்வொரு மனைவி இடத்திலும் அவனை கொஞ்ச தூண்டியது, அவனை பழக தூண்டியது, அவனை நெருங்க தூண்டியது, பாசத்தை பொழிய தூண்டியது. ஆம் சகோதரர்களே, ஒரு மனைவியோடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இருந்திருந்தால் சொர்க்கத்தில் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்திருப்பார் இல்லையா? நான் சொல்வது புரியவில்லை, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்போங்க நாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை பின்னாடி மேல காத்துக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை எங்க காத்துக்கிட்டு இருக்கு? மேல காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மனைவியோடு வாழ்ந்தால் நிம்மதியான வாழ்க்கை என்று யாராவது எண்ணுவார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கத்தை அறியாதவர்கள். சொர்க்க நிம்மதியான வாழ்க்கை எங்கே வைத்திருக்கிறான்? சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு ஆணுக்கு? நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஊர் பெண்களை மனமுடித்து தர நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு மனைவியோடு வாழ்வதிலே மனிதனுக்கு நிம்மதி இருக்குமேனால் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சொர்க்கத்தில் அமைத்திருப்பார். இல்லை, முடியாது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு உண்மையான சந்தோஷத்தை தர முடியாது. அவன் அந்த ஒரு மனைவியோடு வாழும்போது, குடும்பத்திலே பல மனைவிகளோடு வாழும்போதுதான் ஒவ்வொரு மனைவியிடத்திலும் அவனுக்கு ஈடுபாடு, நெருக்கம், அன்பு, பாசம் அதிகமாகும். எனவேதான் நபிமார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இறை தூதர்களிலே யாராவது ஒருத்தியோடு ஒரு மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்று, சஹாபாக்களிலே யாராவது ஒரு மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வாழ்க்கையை, இந்த சுண்ணத்தை முற்றிலுமாக தொலைத்து விட்டோம். எனவே வாழ்க்கை செல்வத்தால் செழிப்பால் எல்லாம் இருந்தாலும் கூட உள்ளத்தால் அன்பால் பாசத்தால் நறுமணமற்ற ஒரு சுவையற்ற ஒரு பசுமையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய இபாதத்து சரியாக வேண்டும், மனிதனுடைய இச்சைகள் சரியான முறையிலே பூர்த்தி செய்யப்பட வேண்டும், அதற்கு குடும்ப வாழ்க்கை முக்கியம். அந்த குடும்ப வாழ்க்கையிலே பலதார மனம் முக்கியம். அந்த பலதார மனம் இருந்தால்தான் ஒரு மனிதன், ஒரு ஆண் தனது மனைவியோடு இன்பமாக சுகமாக வாழ முடியும். அப்போதுதான் மனைவிமார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஈடுபாட்டோடு செய்வார்கள், ஊக்கத்தோடு செய்வார்கள், பாசத்தோடு செய்வார்கள். ஆரோக்கியமான போட்டி இருக்கும், அந்த போட்டியினால் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க, அது உங்க விருப்பம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.